மத்தேயு 22வது அதிகாரம் 15ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்கப்பட்டிருக்கு.
மத்தேயு 22 அதிகாரம் வசனம் 15 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள்.
கிறிஸ்தவர்கள் காலாகாலமாக ஒரு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி பார்த்தோம்னா, ஒரு கிறிஸ்தவனாக ஒரு அரசாங்கம், விசேஷமாக ஆண்டவரை நம்பாத ஆண்டவருக்கு ஒரு அந்நிய அரசாங்கம் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், அவங்கள நான் எப்படி பார்க்கணும்? வரலாற்றை பார்த்தோம்னா சில பேர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய், நாம் தேவனுடைய அதிகாரம், அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருப்பதனால் இந்த அரசாங்கம் சொல்ற பேச்செல்லாம் நான் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் நான் அடங்க வேண்டியதில்லை அப்படின்னுலாம் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். சபை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் சில பேர் பலவிதமான பதில். ஒரு சில நேரங்களில் சபையே, அந்த காலத்தில் அநேக மக்கள் இருந்ததுனால ஐரோப்பா போல நாடுகள்லாம் சபை வந்து அரசாங்கத்தை ஆட்கொள்றத பார்க்குறோம், அரசாங்கத்தின் மேல அதிகாரம் செலுத்துறத சபையை பார்க்கிறோம். இன்னும் சில காலங்களில் பார்த்தோம்னா அரசாங்கம் சபையை ஆட்கொண்டு சபையை ஆள்றத பார்க்கிறோம். அந்த அவங்களுக்கு வந்து அரசாங்க அதிகாரமோ மத அதிகாரமோ இருக்கிறதாக சபையை செஞ்சதா பார்க்கிறோம். சீர்திருத்த காலத்திலையும் நம்ம பார்த்ததா ஆரம்ப காலங்களில் இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுவும் ஒரு அரசாங்கத்தினால நடத்தப்படுகிற சபையாக பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இது சுவிட்சர்லாண்டில் சீர்திருத்தம் வந்த காலகட்டத்தில் தான் ஜ்விங்லின்ற சீர்திருத்தவாதி, அவருக்கு அப்புறம் வந்த பாப்டிஸ்ட் ஆனா பாப்டிஸ்ட், அவங்க தான் சபையும் அரசாங்கமும் தனியாக இருக்கணும், த சர்ச் அண்ட் த ஸ்டேட், இது ரெண்டும் கலக்கக்கூடாது என்பதை அவங்க வலியுறுத்தினாங்க. வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. எப்போ அரசாங்கமோ மதமோ ஒன்று சேருதோ அப்போ விபரீத விளைவுகள் வரும் அப்படின்றது வரலாற்றுடைய மிகப்பெரிய பாடம். நம்ம அதை நம் கண்கூடா நம்ம காலத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஞானத்தின் வெளிச்சம் எவ்வளோ அதிசயமாக பிரகாசிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் இன்னும் இறக்க போறதுக்கு 2-3 நாளுக்கு முன்பதாக அந்த தலைவர்கள் அவரை தாக்குறாங்க, அவரை கொல்லணும்னு வகை தேடும்படிக்கு அவரை எப்படியாவது தாக்க பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வந்து அங்கிருந்த சத்துருக்கள் வாயை அடைச்சது மாத்திரம் இல்லாம நவீன உலகத்துக்கே புது வெளிச்சத்தை கொண்டு வந்தது நம்ம இன்னைக்கு படிக்க போற அந்த வார்த்தையிலிருந்தான். பாருங்களேன், இந்த பகுதி தான் எல்லா புதிய ஏற்பாடு பாடங்கள். ஒரு கிறிஸ்தவன் அரசாங்கத்தை எந்த விதத்தில் அணுகணும் என்ற எல்லா கட்டளைகளுக்கும் ஒரு அஸ்திபாரம் அடித்தளம் இந்த பகுதி தான். ஆகவே இதை நம்ம படிக்க போறோம். இந்த பகுதி ரொம்ப ஒரு ஒரு டிராமா, ஒரு தந்திரம், ஒரு ஒரு மாயமாலம், ஒரு பெரிய சதி சூழ்ச்சி இந்த பாடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த சூழ்ச்சியை படிக்கும் போதே ஏதேன் தோட்டத்தில் ஏவால வஞ்சித்து முதல் ஆதாம வஞ்சித்த சூழ்ச்சி மாதிரி ஒரு ஒரு தந்திரம் ஒரு சூழ்ச்சி இங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா முதல் ஆதாம் விழுந்து போனார் அந்த சூழ்ச்சியில. ஆனா ரெண்டாவது ஆதாம் சாத்தானுக்கு தெரியல இவர் எப்பேற்பட்டவர்னு, இவர் ஜெயிக்கிறத இதுல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஞானம் அவருடைய கிருபை அவருடைய முன் அறிவு வரப்போற காலா காலத்திற்கு ஒரு புரட்சிகரமான ஒரு கொள்கைய நவீன உலகம் உண்டாகி நவீன உலகத்துல மத சார்பற்ற அரசாங்கம் ஒன்னு இருக்கணும், மதத்துக்கும் அதுக்கும் தொடர் விருப்ப கூடாது, இது ரெண்டும் தனியா இயங்கணும்ன்ற ஒரு வெளிச்சத்தை இந்த வார்த்தைகள் தான் கொடுத்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்காந்துக்கிட்டு நம்மள யாருமே இந்த மதத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்ற அளவுக்கு வரல நம்ம, இல்லைங்களா? நவீன உலகத்துல நம்ம இருக்கிறோம். அது காரணம் இவர் இந்த வசனங்கள்ல பேசின வசனங்கள் தான். இதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, மத சுதந்திரம் இருக்குன்னா இந்த வசனங்கள்னாலதான். இதை பார்க்கும் இந்த இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பகுதியுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, சந்தர்ப்பம் என்ன? ஏசு கிறிஸ்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல சிலுவையில் அறையப்பட போகிறார். பஸ்கா வாரம், எக்கச்சக்கமா கூட்டம் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கு. அவரே அந்த வெற்றி ஊர்வலத்தோடு கழுதை குட்டி மேல உட்கார்ந்து வந்தார். வரும்போது அவரை மேசியாவாக அடையாளம் பார்த்து ஒசானா தாவீதின் குமாரனுக்கு ஒசானான்னு அவரை பாடி புகழ்ந்தாங்க. வந்த உடனே அவர் புரட்சிகரமா அங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற வியாபாரத்தெல்லாம் வெளியே தள்ளி அதை சுத்தமாக்கி அந்த தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். அந்த செஞ்ச செயல் அந்த அந்த தலைவர்களுடைய லாபம் பிசினஸ் கெட்டது மாத்திரம் இல்ல, ரோமுக்கும் டாக்ஸ் பாதிக்கும் இல்லைங்களா? பிசினஸ் நடக்க பிசினஸ் எல்லாம் தள்ளி விட்டாருங்க. அதனால அந்த தலைவர்கள் வந்து இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தில் நீ இதை செய்கிறாய் அப்படின்னு. அவர் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கல, அவரு நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய மாயமாலத்தை அவர்களுடைய அவிவிசுவாசத்தை அவர்கள் மேல வருகிற நியாய தீர்ப்பை வலியுறுத்தும்படி மூணு ஓமைகளை சொன்னார். நம்ம ஏற்கனவே அதை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த தலைவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை நம்மளை பத்தி தான் சொல்லுகிறார். நம்மளுடைய அவரை நிராகரிப்பதனால் தேவனுடைய பொறுமையை நாம் பொறுமையின் எல்லையை தாண்டி விட்டோம், நமக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்றத அவர் நல்லா வலியுறுத்தினார். அந்த ஓமைகள்ல அந்த ராஜ்யம் அவர்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு மற்ற தேசத்துக்கு கொடுக்கப்பட போகுதுன்றதும் சொன்னார். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த மூணு ஓமையை கேட்டுட்டு அவங்களுடைய பதில் என்ன, பதினஞ்சாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது பரிசேயர்கள் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணினார்கள். இதான் அவங்களுடைய ரியாக்ஷன். போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆலோசனை பண்றாங்க. அவர் மேல இருக்கிற வெறுப்புல அவர் மேல இருக்கிற கோபத்துல அவர் எப்படியாவது அழிக்கணும், ஆனா அழிக்க முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா ஜனங்கள்லாம் அவர் தீர்க்கதர்சின்னு மதிக்கிறதுனால அவருடைய பிரசங்கம் ரொம்ப அதிகாரமா இருப்பதுனால அவர் என்ன என்ன சொன்னா ஜனங்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை போகும். அவர் எப்படி அகப்படுத்தும்படிக்கு வகை தேடினார்கள், ஆலோசனை பண்ணினார்கள். சங்கீதம் ரெண்டு ரெண்டு தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறத பார்க்கிறோம். அந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு விரோதமா தேவன் அபிஷேகம் பண்ணவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவர் வந்து அவருக்கு வரப்போற நியாய தீர்ப்பு அழிவை பத்தி சொன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்களேன். ஐயோ இப்படி எங்களுக்கு நடக்க போதா, ஐயோ நாங்க இப்படி இருக்கிறோமேன்னு பயந்து, ஐயோ எங்ககிட்ட இருந்து ராஜ்யம் எடுக்கப்பட போதா, இப்படி நடக்க கூடாதே, நாங்க என்ன செய்யட்டோம்னு கேட்கறத விட்டுட்டு ஒருத்தன் முழுகிக்கிட்டு இருந்தானா, அந்த முழுகி போறவனுக்கு ஐயோ முழுகி போறியே உனக்கு உதவி செய்யறேன்னு கை கொடுக்க வந்தா அவனை பிடிச்சி எப்படியாவது முழுக வைக்கலாம்னு பாக்குறாரு இவரு, இவரு சாவடிச்சிடலாமான்னு. அந்த மாதிரி ஒரு வினோதமான கதையாக பாருங்களேன். யார் அவங்கள காப்பாத்த அவங்களுக்கு எச்சரிக்கை நியாய தீர்ப்பு வரப்போதுன்னு எச்சரிக்கை கொடுத்தா அவரையே அழிக்கணும்னு இருக்கிறான். கடவுள் நம்மள நம்மளுடைய குருட்டாட்டத்துக்கு மத குருட்டுக்கு ஒட்டுட்டார்னா நம்ம இப்படித்தான் ஆயிடுவோம் பாருங்களேன். நம்மள பிளைண்ட்னஸ் கடவுள் வார்த்தையை கேட்டு கேட்டு நம்மளை கடினப்படுத்திக்கிட்டே போனோம்னா மாறாம போனோம்னா நம்மள விட்டுட்டார்னா இப்படித்தான் எவ்வளவு மோசமா கடினப்பட்டு போயிருக்கிறாங்க பாருங்களேன். அவர்கள் மூணு ஓமைகளை கேட்டாங்க, அவர்களை பத்தி குத்தி சொல்ற மாதிரி. இப்போ அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, இயேசுவை எப்படியாவது அழிக்கணும்னு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா, எங்களை மூணு ஓமையில அடிச்சுட்ட, இப்போ நாங்க திட்டம் கூடி ஏகமாக தலைவர்களாக உன்னை மூணு கேள்விகளால் தாக்குவோம். மூணு ஓமைக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் இல்லைங்களா. இறையல் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய வாதம் நிறைந்த கேள்விகள், இந்த மூணு கேள்வியில நீ மாட்டதான் போற, உன்னை நாங்கள் அழிக்கத்தான் போறோம் அப்படின்னு அவங்க அவருடைய மூணு ஓமைக்கு ஏற்றபடி மூணு இறையல் கேள்விகளை கேட்டு அவரை அகப்படுத்தும்படிக்கு பிளான் பண்றாங்க. அதுதான் இந்த அதிகாரம் முழுவதுமாக வரப்போகுது. அதுல இருக்கிற முதல் கேள்வியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த வாரங்கள்ல இன்னொரு கேள்வி, முதல் கேள்வி தான் 15-22 வரைக்கும் மூணு தலைப்புல அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். முதல் தாக்குதலின் கேள்வி, ஏன்னா இது தாக்குதல், தாக்குதலின் கேள்வி. ரெண்டாவது அந்த கேள்விக்கு கொடுத்த இயேசுடைய அதிசயமான பதில். மூன்றாவதாக அதுக்கு அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கலாம். முதலாவது அந்த தி ஃபர்ஸ்ட் அட்டாக் க்வெஸ்சன், முதல் தாக்குதல் கேள்வி, 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தங்கள் சீஷர்களையும் ஏரோதையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதவரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மூணு இந்த கேள்விக்கு மூணு கேள்வியில புரிஞ்சுக்குவோம். முதலாவது இந்த கேள்வியை கேட்டது யாரு, இந்த கேள்வியை எந்த நோக்கத்தோடு கேட்டாங்க, இந்த கேள்வி என்ன கேள்வி, யார் இந்த கேள்வியை கேட்டது, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, சீஷர்கள், யாருடைய சீஷர்கள், பரிசேயர்களுடைய சீஷர்கள். இதுக்கு முன்னாடி பரிசேயர்கள், பரிசேயர்களுடைய சீஷர்கள் மாத்திரம் அவர்களோடு இருந்தது ஏரோதியர். ரிஃபார்ம்டு சர்ச்சில் போதகரையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, என்னவும் பார்க்கணும், பைபிளை பார்க்கணும். ஏன்னா போதகர் பைபிள் படி சொல்றார, போதகரை பார்க்கறத விட பைபிளை ரொம்ப பார்க்கணும். ஏன்னா பைபிள் படி போதகர் சொல்றாரு, நம்ம ஊர்ல பைபிளே பார்க்கறது இல்லை, வாயை திறந்துக்கிட்டு போதகரையே பார்த்துருந்தா ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். பைபிள் படி போதகர் சொல்றாரு, பைபிளை பாருங்க. ஏரோதியர் இல்லைங்களா, முதல் கேள்வி கேட்டது யாரு, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு வந்து கேட்டது வந்து பிரதான ஆசாரியர், இப்போ வேத பாருகர் எல்லாம் வந்து கேட்டாங்க, சனித்திரியின் சங்கம் வந்து கேட்டுச்சு. இப்போ அவங்க நேராக வரல, பரிசேயர்கள் வரல, அவருடைய சீஷர்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன், இதுவே ஒரு ஒரு ட்ராப், ஒரு வலை, இயேசுக்கு போட்ட வலை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மாயமாலக்காரர்கள்ன்ட்டாரு, நீங்கள் உருப்பிட மாட்டீங்க, திருந்த மாட்டீங்கன்னு திட்டி அனுப்பிச்சுட்டாரு. இப்போ அவங்க வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் ஏசு ஜாக்கிரதையாக இருந்து தானே பதில் கொடுப்பாரு, அவருக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது என்பதற்காக வாலிபமாக சில ஆள்களை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு பொதுவாக கற்றுக்கிறவங்க, சத்தியத்தின் மேல் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்கன்ற மாதிரி இயேசுவை காண்பிக்கணும், இயேசுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னு அவர்களுடைய வாலிப சீஷர்களை பிடிச்சி இயேசு அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி, சத்தியத்தை அவங்க ஆடுற தேடுற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் சீஷர்கள் மாத்திரம் இல்லை, ஏரோதியர், ஒரு ஒரு டெட்லி காம்பினேஷன், இவங்க ரெண்டு பேர் பரிசேயர்கள் ஏரோதியர்கள் வந்து பாம்பும் கீரி புள்ள மாதிரி எப்போ பார் அடிச்சுக்கிறா கூட்டம் தான், ரெண்டு பேரும் ஒன்றா சேராது. பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமாக மதத்தை பாரம்பரியத்தை தேசியவாதிகள், இஸ்ரவேல் எங்களுடைய தேசம், யூதர்களுடைய தேசம், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ண தேசம், அது எங்களுடைய வரலாறு. அவங்க வந்து ரோமுடைய ஆட்சியை ரொம்ப வெறுக்கிறவங்க, ரோமுக்கே சில பேர் டாக்ஸை கட்ட மாட்டாங்க, ரோம வெறுக்கிற மக்கள், சில பேர் அவங்கள தீவிரவாதியாக கூட மாறி இருக்கிறாங்க. அவங்க மேசியா காத்திருக்கிறது, எப்படிப்பட்ட மேசியா தான் காத்திருக்கிறாங்க, அவர் வந்து இந்த ரோம்ல இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸ் தொல்லையில இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இந்த ஏரோதியர் யாரு, ஏரோதியர் அப்படின்னா ஏரோதியுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க, சிம்பிளா தான் இல்லைங்களா. கிறிஸ்தவர்கள்னா இயேசுடைய, இயேசுக்கு சொந்தமானவர்கள் ஏரோதியர்கள், ஏரோது அவங்க வந்து ஒரு அரசியல் கூட்டம், அவங்க வந்து ரோமுக்கு சப்போர்ட் பண்றவங்க, பரிசேயர்கள் ரோமுக்கு விரோதம், அரசியல் ரோமுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏரோதியர். இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்த அவங்களுடைய வேலையை என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை ரோமுக்கு சாதகமா பேசி, ரோம்னால நமக்கு எவ்வளவு வசதிகள் கிடைச்சிருக்கு பாருங்க, எப்படி ரோடு போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லி அவங்களை டாக்ஸ் கட்டும்படிக்கு ஏவுவதற்காக இருக்கிற ஏரோதி. இவங்களை யாரு வச்சிருக்கிறது, ஏரோதான், அரசியல்வாதி ஏரோது. புதிய ஏற்பாடுல ஏரோதுடைய டைனாஸ்டி, அவர் தான் ரொம்ப அடிக்கடி வரும் பெரிய ஏரோது, ஏரோ த கிரேட். அவர் தான் கிறிஸ்மஸ் டைம்லலாம் குழந்தைங்களை வந்து கொன்னது, அவர் தான் ஏரோ த கிரேட். அவர்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகுறது. அவர் இறக்கும் போது அவர் ராஜ்யத்தை மூணாக பிரித்து, ஏன்னா இயேசு வந்து அவர் ராஜ்யத்தை பிடிச்சிட போகிறாருன்ட்டா குழந்தையிலே அவர் கொல்ல பார்த்தார். பதவி வெறி, அரசியல் வெறி உள்ள மனுஷன், ஆனால் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார். நம்ம அவர் வெறும் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. அவர் ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள மனுஷன். ஒரு பக்கம் இந்த மாதிரி கொள்ளைங்க செய்வார், இன்னொரு பக்கம் என்னென்னவோ நல்லது செஞ்சுருக்கார். அந்த நாட்டையே ரொம்ப டெவலப் பண்ணியிருக்கிறார். ரோம்கிட்ட இருந்து பல சலுகைகளை வாங்கி மக்களை ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களை டெவலப் பண்ணியிருக்கிறார். அவங்க இருக்கிற ஆலயத்தை, அந்த ஆலயத்துக்கு பேர் ஏரோதுடைய ஆலயம், இவர் தான் கட்டி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறார் இல்லைங்களா. அதெல்லாம் எதுக்கு, தேவ பக்தி இருக்கிறதுனாலயா? இவங்களுடைய அனுகூலம், அரசியல்வாதிகள் எது செஞ்சாலும் எதுக்கு தான் செய்வாங்க? ஆதாயத்துக்கு தான் இல்லைங்களா. அதான் ஏரோது. ஏரோது வந்து கோயிலை கட்டினா, சர்ச்சை கட்டினாலும் அந்த ஒரு ஓட்டுக்கு தான் இல்லைங்களா. மக்கள் யூதர்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஏரோது வந்து ரோம் ஆட்சி, ரோமுக்கு அடியில் இருந்து இஸ்ரவேலை ஆண்டார். ரோம் அவங்க ஏன் வச்சாங்கன்னா, இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், மக்களுடைய ஆதரவும் எப்படி பெறணும்னு இவருக்கு தெரியும்ன்றதுனால இவரை வச்சாங்க. இவர் இருக்கும்போது, இவர் இறந்த பிறகு அவருடைய மகன்களுக்கு மூணா பிரிச்சார். அதுக்கப்புறம் ரெண்டாம் மாறிச்சு, ஏரோது அர்கலியஸ் அப்படின்னு ஒருத்தனுக்கு நார்த் பக்கம் கொடுத்தாரு, நார்த்து பிரிச்சு கொடுத்தாரு. ஏரோது ஆன்டிபஸ்னு சவுத்து பக்கம் அவனுக்கு கொடுத்தார். இப்போ என்னாச்சு, அர்கலியஸ் சரியா ரூல்ல டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணாங்க, ரோம் அரசாங்கம் அர்கலியஸை எடுத்துட்டு, இன்னுமே அர்கலியஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு கவர்னரை போட போறோம்னு சொல்லி தான் பிலாத் அமைச்சாங்க. புரியுங்களா, பிலாத் ஆண்டார். இப்போ இந்த பக்கம் ஏரோது ஆன்டிபஸ் அவர் ஆண்டுகிட்டு தான் இருக்கிறார். அவர் சாரம் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்காதா, இந்த மாதிரி ஆயுதம் எடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் என்ன பண்ணார், அது இவர் தான் யோவான் ஸ்தானாவை தலை வெட்டினது. இவர் என்ன பண்ணார்னா, யூத மக்களுக்குள்ள அநேக பேர் தன்வசம் இழுத்துக்கிட்டு, அவர்களுக்கு நல்ல சலுகைகளை, லக்ஸரிய பணத்தை, ரோமுடைய வசதிகளை எல்லாம் கொடுத்து, யூத மக்களை தன்னுடைய பக்கம் இழுத்து, தங்களுக்கு வசதிகளை எல்லாத்தையும் கொடுத்து, அவர்களை தனக்கு சப்போர்ட் பண்ணும்படிக்கு யூத மக்கள்கிட்ட ரோமுக்கு சலுகையா பேசி, ரோமுடைய நன்மைகளை பேசி, அவங்களுக்கு டாக்ஸ் கட்டும்படிக்கு அவர் இழுத்துக்கிட்டார். அவங்க பேர் தான் என்ன, ஏரோதியர். அவர்கள் யூதர்கள். ஏரோது வந்து யூதன் இல்லை பாருங்களேன், அதான் அவன் ஈடோமைட், ஏதோமை சேர்ந்தவன். ஆனா அவருக்கு யூத மக்கள் சப்போர்ட் வேணும் என்பதற்காக பல பேரை தன் மத சார்பில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டார். மத இது இல்லை, யூத மக்களை வச்சு பாருங்களேன் என்னன்னு அரசியல் நடக்குது. இவர்கள் யூதர்கள், ஆனா வெறும் பேருக்கு தான் யூதர்கள். எல்லா விதத்திலையும் உலக பிரகாரமா அரசியல் ஆதாயம் தேடுறவங்க, ஏரோடுடைய சார்பாக மக்களுக்கு. ஆனா இந்த ஏரோதியர்கள் என்னவும் பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட பேரை கிடக்கூடாது இல்லையா, ஆலயத்துக்கு போவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, மதவேஷம் எல்லாம் போடுவாங்க. ஆனா மனசுல எல்லாம் அரசியல் நினப்பு தான், அரசியல் ஆதாயத்துக்காக வாழ்ற ஏரோதியர்கள். ஓகே, இவர்கள் வந்து ரோமுக்கு சப்போர்ட் பண்ணி டாக்ஸ் வாங்கி கொடுக்கறவங்க, பரிசேயர்கள் டாக்ஸை கொடுக்க கூடாதுன்றாங்க. இந்த ரெண்டு கூட்டமும், நேர் விரோதமான கூட்டம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இப்ப இயேசு கிட்ட வந்திருக்கு. எதை பத்தி அவங்க சண்டை போடுவாங்களோ அந்த கேள்வியை இயேசு கிட்ட கேட்கும்படி வந்திருக்கு. பாருங்களேன், இது வந்து இந்த ரெண்டு கூட்டமும் டெட் எனிமீஸ் நம்ம காலத்தில் ரெண்டு பார்ட்டிங்க, காங்கிரஸ் பிஜேபி, எப்படி பாரு எப்போ பாரு அடிச்சுக்குவாங்களோ அந்த மாதிரி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? இயேசு மேலே இருக்கிற வெறுப்பில் தங்களுடைய கசப்பெல்லாம் உரம் தள்ளி ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறாங்க. பாருங்களேன், ஏன் வந்திருக்கிறாங்க? இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. என்ன கேள்வி? நாங்கள் டாக்ஸ் கட்டலாமா கட்டக்கூடாதா, அதான் கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போ கட்டலாம், அவர் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார்னா என்ன ஆகும்? இவங்க அவங்க பிளான் வச்சிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்ல போறேன். அவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கட்டலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்? ரோமுக்கு தெரிவிக்கலாம், ரோமுக்கு அறிவிச்சு, கவர்னருக்கு தெரிவிச்சு அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா அது சொல்லுவதற்கு சாட்சிகள், பரிசேயர்களே போய் அவங்க போய் ரோமுக்கிட்ட சொன்னாங்கன்னா பார்த்து சிரிப்பாங்க. நீங்க தான் என் ஊரெல்லாம் டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு இருக்கிறவங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களான்னு நம்ப மாட்டாங்க பரிசேயர்களை இல்லைங்களா. அதுக்கு இயேசு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு தங்க இயேசுக்கு விரோதமா சாட்சி சொல்லுவதற்கு யார் தான் சரியான ஆளு? ஏரோதியர்கள். புரியுதுங்களா? அவங்க தான் கவர்னர், தெரியும் வேற அது தெரியும் கவர்னர் ஆக்சஸ் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இது இருக்கு, அதனால அவர் கூட கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தந்திரம் பாருங்களேன், கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இவர்கள் வந்து லூக்கா பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏரோதிகள் படித்தவர்கள்லாம் சொல்றதில்ல, இவங்கெல்லாம் ஸ்பைஸ், ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ற ஸ்பைஸ். இவங்க வந்திருக்கிறாங்க, ஓகே, இவங்க தான் யார் இந்த கேள்வியை கேட்கறதுன்னு பார்க்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறாங்க? 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்ணி, அகப்படுத்தும் என்டாங்கிள் என்ற வார்த்தை, அகப்படுத்தும்படிக்கு. பாருங்களேன், லூக்கா 20:20 படிங்க.
அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள்.
உண்மை உள்ளவர், ஆனஸ்டா வர மாதிரி கேள்வி எங்களுக்கு இருக்கு, நாங்க ரொம்ப தேவனுடைய வழியில் நடக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. உண்மை உள்ள ஆக்டிங் பண்ணிக்கிட்டு, உண்மை உள்ள மாதிரி வேவுக்காரர்கள் அவங்க, ஸ்பைஸ் அவங்க. அவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க? இவரை அகப்படுத்தி தேசாதிபதி கவர்னர் கிட்ட இவரை ஒப்பு கொடுத்துடலாம், அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ஸ்பைஸ், அவர்களை அகப்படுத்தும்படிக்குன்றது வந்து ரொம்ப ஒரு கிராஃபிக்கல் வேர்ட், ரொம்ப அதை புரிஞ்சுக்கலாம். அதை எப்படிப்பட்ட வார்த்தைனா ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிக்குவோம், நம்ம என்ன பண்றோம், மீனை எப்படி பிடிக்கிறது, மீனை பிடிக்கணும்னு பார்த்தோம்னா மீனை ஒரு ஏமாத்தி தானே பிடிக்கிறது, மீனை விட ஒரு புத்திசாலியா நம்ம என்ன பண்ணலாம்னு பாக்குறோம். அதுகிட்ட போய், மீனே மீனே, நான் உனக்கு சாப்பாடு போட வந்திருக்கிறேன், தயாளமாக நீ பசியா இருப்ப, உனக்கு நான் சாப்பாடு போட வந்திருக்கிறேன், அப்படியே தூண்டில் விடுறோம் இல்லைங்களா. அது பார்த்துக்கிட்டு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் சாப்பாடு போடுற மாதிரியான மனசுல என்ன நினைக்கிறோம், நீ அதை சாப்பிட வரும்போது எனக்கு நீ எனக்கு சாப்பாடா மாறிடுவ, அது மனசுல தான் வச்சுக்குவோம், அது காட்டுறது இல்லை. அது அப்படியே தூண்டில் போடுவோம், தூண்டில் போட்ட உடனே அது மெதுவா அங்க வந்த உடனே நல்லதா கொடுக்குறோம், அது வந்து அந்த தூண்டில பிடிச்ச உடனே அகப்பட்டுக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு தூண்டில் போட்டு இயேசுவ, தூண்டில் யாரு, இந்த சீஷருங்க ஏரோதியருங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இயேசு கிட்ட வர்றது, ஒன்றும் தெரியாத நாங்க கத்துக்கணும் எனக்கு சொல்லுங்கன்னு யாராவது என்கிட்ட வந்தா என்ன பண்ணுவேன், ஐயோ உட்காருங்க நம்ம நேரத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சொல்லித்தர பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இயேசு எல்லாம் ஆலயத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு இந்த மக்களை யூஸ் பண்ணி அவரை தூண்டில் மாட்ட விடுறதுக்கு அகப்படும்படிக்கு அவரை செய்யறாங்க பாருங்களா. ஏன்னா அவர் தைரியமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்துல அவர் நல்லா நாசூக்கா பேசி அவர் வாயிலிருந்து சிலதை வர வச்சுட்டோம்னா அவர் அகப்படுத்திடலாம், தேசாதிபதி கிட்ட பிடிச்சு கொடுத்துடலாம் பாருங்களா. இதுதான் பழைய சர்ப்பத்தின் ஒரு தந்திரம். ஒருவேளை அவர் டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவர் வந்து ஆன்டி நேஷனல், ஆன்டி ரோம் சொல்லி விட்டுறலாம், ஆன்டி ரோம் அப்படின்னு அந்த லூக்கா 20:20 சொல்றமா, தேசாதிபதி பிடிச்சு கொடுத்துடலாம், பெரிய கலகம் பண்றாரு. ஒருவேளை டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? டாக்ஸ் கட்டுங்கன்னா இந்த யூத பரிசேயர்கள்லாம் அந்த யூத மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இது நம்மளுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, இந்த பூமியில ரோமர் வந்து ஆளக்கூடாது, அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நம்ம வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. இவரெல்லாம் புகழ்ந்து ஒசானா, தாவீதன் குமாரனுக்கு ஒசானான் அவ்வளோ பாடி கூட்டு வந்து ஆராதனை பண்ணி எது கூட்டு வந்தாங்க, உண்மையா அவரை நம்பியா, எதுக்கு? இவர் ரோம் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவாருந்தானே அந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. முக்கியமா பிராங்கா பார்த்தா அரசியல் நோக்கம்தான், இப்படி கஷ்டப்படுறமே ரோம் கிட்ட இருந்து இவரை காப்பாத்துவாரேன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவரே அங்க வந்து நின்றுகிட்டு நீங்க டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டாருன்னா, ஓ இவர் ரோம் ஆள் போல இருக்கு, இவரையா போய் மேசியா நினைச்சுக்கிட்டு பாடி கீடி வந்தோட ஆத்திரம் கோபத்துல ஜனங்களே அவர் கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. புரியுதுங்களா? இவரை போய் புகழ்ந்துகிட்டு வந்தமே இவர் போய் நம்ம ரோம் கிட்ட காப்பாத்துவோம்னா டாக்ஸ் கட்டு, என்ன தந்திரம் அதுல இருக்கு பாருங்களேன். இந்த பக்கம் மாட்டினாலும் தப்பு, இந்த பக்கம் மாட்டினாலும், ரெண்டு பக்கமும் தப்ப முடியாத பட்டையை வச்சிருக்கிறாங்க. இயேசு தப்பவே முடியாது இந்த தூண்டில் இருந்து, அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஓகே, இதான் அவங்களுடைய நோக்கம். இப்பதான் கேள்வி, பில்லியன் டாலர் குவஸ்டின் அப்படின்னு, இதான் பில்லியன் டாலர் குவஸ்டின். எப்படி ஆரம்பிக்கிறாங்க, தங்கள் சீஷர்களையும் ஏரோதியர்களையும் அவரிடத்தில் அனுப்பி, 16 அவர்கள் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, போதகரே போதகரே, பெரிய மரியாதை, போதகரே. உள்ளக்குள்ள என்ன நினைச்சாங்களோ, ஆனா வெளியில போதகரே. அந்த யூத இதுல பெரிய ரபி, எல்லாத்த விட பெரிய மரியாதை அவங்க போதகர் தான் யூத இதுல. போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கேள்வியே வரல, அதுக்குள்ள எவ்வளவு ஐஸ் போடுறாங்க பாருங்க. கேள்வியே வரல, இதெல்லாமே ஒரு முகவரி. கேள்வி வர்றதுக்கு அவரை வந்து அப்படியே ஈகோல இது பண்றது இல்லைங்களா, அவரடையே ஆயத்தம் பண்றது. உங்களை அந்த சூழ்நிலையை போட்டு யோசிங்க. இயேசு அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆலயம் கூட்டமெல்லாம் இருக்கு, அந்த கூட்டத்துல இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கணும், ஆர்வமா இருக்கிறோம், அது பிராக்டிக்கலா இருக்கு, எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஆண்டவரேன்னு ஒரு முகஸ்துதி பாடுற மாதிரி ரெண்டு காரியம் இயேசுவை பத்தி சொல்றாங்க. நீர் சத்தியம் உள்ளவர், நீர் ஆளே சத்தியம். ஐயோ, நீங்க நீங்களே சத்தியம், நீங்க கேரக்டர், உங்க ஹார்ட் எல்லாம் சத்தியம், நீங்க உங்க கேரக்டர் சத்தியம், அந்த சத்தியத்தின் கேரக்டர்ல இருந்து நீங்க பேசுறதெல்லாம் சத்தியம். பாருங்களேன், தேவனுடைய சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். என்ன ஒரு உயர்ந்த ஒரு புகழ்ச்சி! அது மாத்திரம் இல்ல, அதோடு நிக்கிறாங்களா, நீங்க சத்தியம் பேசும் போது எந்த மனுஷ பயமும் உங்களுக்கு இல்ல, எந்த முகதாட்சணியும் பார்க்கறது இல்ல, மனுஷங்களை பார்த்து நீங்க போதிக்கிறது இல்ல. யாரையும் நீங்க சத்தியம் சொல்லும் போது அவனா இவனான்னு பார்க்கறது இல்ல. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், சத்தியத்தை புரட்டுறதோ சத்தியத்தை மாத்துறதோ மக்களுக்கு ஏற்றபடி சொல்றதோ, மக்கள் எல்லாம் நம்ம சொல்லும் போது குடுகுலுன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், அதையே சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லும் போது முகம் சுழிச்சாங்கன்னா அதை மாத்தி சிரிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. சத்தியமாய் சத்தியத்தை போதிக்கிறவங்க நீங்க இல்லைங்களா. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, ஏது நினைக்கிறாங்களோ அதான் உண்மையான போதகர் இல்லைங்களா. அதை போதிக்கிறவங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி கவலை இல்லை, சத்தியத்தை போதிக்கணும். அது யாரான முகதாட்சியே நீங்க பார்க்கறது இல்ல. என்ன ஒரு இது, எனக்கு யாராவது இப்படி வந்து சொன்னாங்கன்னா, ஆஹாஹா, நான் அப்படியே வானத்தில் பறந்து போய் வானத்துல மேகங்களுக்கு மத்தியில இதை விட ஒரு பெரிய புகழ்ச்சி என்ன இருக்க முடியும்? ஒரு போதகருக்கு, நீங்க சத்தியமுள்ளவர், சத்தியமுள்ள மனசுள்ளவர், சத்தியத்தையே போதிக்கிறீர்கள், அதை எந்த மனுஷ பயம் இல்லாம நீங்க போதிக்கிறவங்க, ஆஹா, என்ன ஒரு புகழ்ச்சி! அப்படியே மெய் மறந்து போய், ஒருவேளை நீங்க தான் ஒரு உண்மையான விசுவாசி போல இருக்கு, என்ன இவ்வளவு புகழ்ந்தீங்கள, நீங்க தான் ரிஃபார்ம்டு விசுவாசி, இத்தனை காலம் இப்படிப்பட்ட ஒரு அப்படின்னு நான் அவங்களை புகழ ஆரம்பிச்சிட மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், நம்மெல்லாம் அப்படிதான், நம்மளை புகழ்ந்தாங்கன்னா மக்கள் இன்னொருத்தரை புகழ்வோம். அப்படி இயேசு கிட்ட செய்யலாம்னு பார்த்தாங்க, அப்படியே புகழ்ந்து அவரை அப்படியே அவருடைய ஈகோ எல்லாம் ஊத வச்சு அவர் அப்படியே மெய்மறக்க வைத்து அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கேள்வி கேட்போம். பாருங்களேன், நீ சத்தியம் உள்ளவர், நீ பெரியவர், முகதாட்சி முகதாட்சி ஏன் பார்க்கறது இல்லன்னு பேரை உங்களுக்கு சொல்லிட்டு அந்த பேருக்கு ஏற்றபடி எங்களுக்கு பதில் கொடுங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்ல போற பதில், ஒருவேளை இந்த கூட்டமே உங்களை அடிச்சு சாகடிக்கலாம், ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படுறவர் இல்லையே. பாருங்களா உங்களுடைய தந்திரம், ஒருவேளை ரோம் அரசாங்கம் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படுறவர் இல்லையே. எங்களுக்கு பதில் கொடுங்க, என்ன தந்திரம் அதுல இருக்கு பாருங்களேன் பாருங்க. அதனாலதான் 17 ஆதலால் நீங்க இப்படி இருக்கிறதுனால உமக்கு எப்படி தோன்றுகிறது, வாட் டு யூ திங்க், நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க, ஒரு ஓபன் எண்டட் க்வெஸ்சன். உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்கன்னா பல காரியங்கள் சொல்லலாம், அதை யோசிக்கிறேன், இதை யோசிக்கிறேன், நான் யோசனைன்னு பல காரியங்கள் சொல்லுது. உங்களுக்கு உங்களுடைய ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன் அப்படியே சொல்லிக்கிட்டே பல காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருந்துடாதீங்க, தீர்மானமா ஒன்று சொல்லுங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எஸ் ஆர் நோ, உங்க மனசுல என்ன இருக்குதோ சொல்லுங்க, தீர்மானத்துக்கும் வாங்க. என்ன, ராயனுக்கு வரி கொடுப்பது டாக்ஸ் கொடுப்பது நியாயமோ, நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா இல்லையா, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அந்த காலத்துல சில காரியத்தை பேசவே கூடாதுன்னு வாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக், பேசினாவே வம்பு வரும்னா அது ரொம்ப வம்பு வர டாபிக் தான். அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், பல காலமா இதை பத்தி விவாதம் பண்ணி பேசி பல காரியங்கள் ஆயிருக்கு, பல பேர் பல காரியங்களை சொல்றாங்க. இது ரொம்ப பிராக்டிக்கல் லைஃப். நீங்க எங்களை ஆண்டவர் படி வழி நடத்துற உண்மையான போதகர். ஒவ்வொரு நாளும் நாங்க சந்திக்கிறோம் இதை இதை பத்தி. ஒரு நாங்க என்ன ஒரு இறையல் கேள்வி அதை பத்தி இறையாண்மையை பத்தி எல்லாம் கேட்கல, பிராக்டிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு சொல்லுங்களேன், சீசருக்கு வரி கொடுக்கணுமா வேணாவா? நீ அது நியாயமா இல்லையா? மார்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டைரக்டா கொடுக்கணுமா வானாவா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க நூற்றாண்டு வருஷமாக, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்பதாக ரோமர் ஆட்சிக்குள்ள வந்துருச்சு. ரோமர் அவங்கள ஆள வந்தாங்க. ரோமர் ஆளும் போது எந்த கவர்மெண்ட் மாதிரியும் அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, பாக்ஸ் ரோமானா அப்படின்னு, ரோம சமாதானம், ரோம செழிப்பு. அதனால அவங்க இராணுவத்தை கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாம, இராணுவத்தினால பாதுகாப்பு அந்த பிராந்தியத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாம, அங்க அருமையான ரோட்ஸை போடுவாங்க. இன்னைக்கு கூட ரோமன் ரோட்ஸ்னா ரொம்ப இன்னைக்கு கூட இருக்கும் அவங்க போட்டது. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல் ட்ரிப் போனீங்கன்னா ரோம் போட்ட ரோட்ஸ் நல்லா இருக்கும். அவ்வளவு அருமையான ரோடு போடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க பயங்கரமான கட்டடங்களும் அதுவும் இதுவும் நல்லா வியாபாரம் எல்லாம் செழிப்பறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. வியாபாரம் செழிக்கிறதுக்கு எல்லாம் முன்னேறதுக்கு ரோம் அந்த அவங்க செய்கிற அந்த சேவைகளுக்கு, அதுல தான் ஏரோடு வாங்கி பல காரியங்கள் செய்திருக்கிறார். அவங்களுக்கு ஆலயத்தையே கட்டி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அந்த ரோம் சர்வீசஸ்க்கு அவங்க போடுற ரோடு, அவங்க போடுற இன்னும் கூட ஒரு கால்வாய் அக்வடக்ட்னுவாங்க, கால்வாய் தண்ணி வந்து சேர்றதுக்கு அதுக்குன்னு ஒரு தண்ணி பாதையை பண்ணி வந்து சேர்வதற்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் செய்கிற மாதிரி அவங்களுடைய சலுகைக்கு அவங்க டேக்ஸ் வாங்குறாங்க. நிறைய டேக்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, லேண்ட் டேக்ஸ்ன்னு வாங்குவாங்க, நமக்கு இருக்கிற மாதிரி கஸ்டம்ஸ் டேக்ஸ்ன்னு, கூட்ஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி நமக்கு இருக்கிற மாதிரி, ஹார்பர் ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஊருக்குள்ள சிட்டி டேக்ஸ், தனிப்பட்ட நீங்களும் சம்பாதிச்சிங்கன்னா பர்சனல் டேக்ஸ், அதெல்லாம் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் இந்த யூதருங்க தேசியவாதிகளாக யூத இதை இருந்ததுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா தேவன் தான் எங்களுடைய ராஜா, அவருடைய ஆளுகை கீழே நாங்கள் இருக்கிறோம், நீங்க யார், உங்களுக்கே நாங்கள் டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து தேவனை நம்புகிறவர்கள் இல்லை. அவங்க போடுற டாக்ஸை எந்த விதத்துலையும் அவங்க மதிக்க மாட்டாங்க, அதுக்கு விரோதமா பல நேரத்தில் நின்னாங்க, கட்டாயமா தான் கொடுக்கற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதனாலதான் பல கழகங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:37 கமாலியேல் ஒரு கழகத்தை பத்தி சொல்றாரு. ஜூடாஸ் கலீலியால இருந்து, அப்போஸ்தலன் ஜூடாஸ் இல்ல, வேற ஒரு ஆள் ஜூடாஸ்ன்ற பேர், அவர் ஒரு கழகத்தை பண்ணி டாக்ஸே நாங்க கட்ட மாட்டோம்னு ஒரு கழகத்தை பண்ணார். அதனால அவர் இறந்தாரு. இறந்து அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் செதறடிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி பல நேரங்கள்ல இந்த டாக்ஸை கட்டக்கூடாதுன்னு கழகம் ஏற்பட்டுச்சு பாருங்களேன். ஏன்னா எங்களுடைய பிரத்யேக தன்மையை நீங்க கெடுக்கிறீங்க. இந்த ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள எப்பவும் இருந்துச்சு. இது தப்பு, வேதம் அப்படி சொல்லல. இந்த இது வந்து அவங்களுக்குள்ள தொடர்ந்து இருந்துச்சு. ரொம்ப சோககரமானது என்னன்னா, எதை விட்டுருந்தாலும் இதையாவது, மனுஷீகத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன், இதையாவது ஆண்டவர் சொல்றது அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு 40 வருஷத்தில் அவங்க ஊரே அழியாமல் போயிருக்கும். ஏன்னா இதே காரணத்துக்காகத்தான் 66 AD ஒரு பெரிய கழகத்தை பண்ணி டாக்ஸை நாங்கள் கட்ட மாட்டோம் ரொம்ப உறுதியாக நின்னாங்க. அப்போ தான் ரோம் தாங்க முடியாமல் டைட்டஸ்ன்ற ஒன்று தனிப்பி ஊரே அழித்து எருசலேம் ஆலயத்தையே ஒழிச்சு போட்டாங்க. காரணம் இதுதான். பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ஓகே, ரொம்ப சென்சிட்டிவ். சரிசெயர்களுக்கு பிடிக்கிறதுல ஏறோடு டாக்ஸ் கொடுக்கணும்னு ஆர்வத்தோடு ஜனங்களை தூண்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க. என்ன ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன், ஏசு ஆமான்னு சொன்னாலும் மாட்டிக்குவார், இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவார், என்னதான் பண்ணுவார் யோசிச்சு பாருங்களேன். அவர் ஆமா நியாயப்பிரமாணத்தின்படி சரியானது அப்படின்னா போச்சு, ஆஹா இதுக்கு தானே காத்திருந்தோன்னு பரிசெயர்கள் அவரை இவரையா கூட்டு உட்கார் வச்சு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு கூட்டி வந்து இவரா ரோம்ல இருந்து நம்மளை காப்பாத்துறவர் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள பெரிய கலகத்தை பண்ணி, இவங்களுடைய புகழ்ச்சியெல்லாம் எவ்வளவு பொய்யானதுன்னு சொல்லி இவரை உடனடியா ஜனங்களே கோபத்துல அவங்கள அடிக்கும்படிக்கு அழிக்கும்படிக்கு செஞ்சிருவாங்க. இல்ல ஒருவேளை இல்ல நியாயம் இல்ல கட்டக்கூடாதுன்னு சொன்னா அங்க ஏரோதியர்கள் உடனே இருக்கிறாங்க. இவர் கலகம் பண்றாரு, ஜூடாஸ் மாதிரி ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றது மாத்திரம் இல்லை, அவர் பின்னாடி யாராவது இருக்கிறாங்கன்னா தீவிரவாதிகள் அவங்களெல்லாம் கருதி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பாருங்களேன், ரெண்டு விதத்திலையும் தப்ப முடியாம ரெண்டு பட்டயத்தை இயேசு கிறிஸ்து தப்ப முடியாம அந்த இதுல வந்து கேட்கறாங்க பாருங்களா, உள்ளுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு வந்து நாங்க டாக்ஸ் கொடுக்க கூடாதா எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும், போதகர் நீங்க சத்திய வழியில நடத்துறவங்கன்னு கேட்கறாங்க பாருங்களேன். இதான் கேள்வி. இதுக்கு வருகிற பதிலை நம்ம பார்க்கலாம், என்ன உலகத்தை மாத்தின பதில்னு சொல்லலாம். இதுதான் உலகத்தை மாத்தின பதில் பாருங்களேன். 18வது வசனம், இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரர்களே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள். என்ன ஒரு அறிமுகம், அந்த ஜனங்கள்லாம் கூடி ஆலோசனை பண்ணி எல்லாம் பெஸ்ட் மைண்ட்ஸ் யோசிச்சு தேசமே யோசிச்சு ஒரு பிளான்ல வந்திருக்கிறாங்க. இவர் ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்கள மாயமாலை எவ்வளவு இருக்குன்றது அவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்களா, ஒரு மீனை பிடிக்கலான்னு போய் தூண்டில போட்டா டக்குன்னு அந்த மீனுக்கு தெரிஞ்சிருது இவங்க எனக்கு தூண்டில் போட வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த போலை கீழே போட்டு ஆன்னு வாய்ப்பிருந்து நிக்கிற மாதிரி அவங்க நிக்கிறாங்க, தெரிஞ்சிருச்சா இவரை ஏமாத்த முடியாது போல இருக்குது. மாயக்காரர்களே உங்கள் துர்குணத்தை அறிந்து பாருங்களேன், அவங்க டேட்டி கேம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க தானே சொன்னீங்க நான் முகதாட்சியை பார்க்காம பேசுறது, நீங்க யாருன்னு சொல்லவா, உங்க முகத்துக்கு நேரா மாயமாலக்காரங்க திட்டுற, நீங்க தானே சொன்னீங்க, உங்களையே சொல்ற முகதாட்சியை பார்க்காம நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுற கண்ணாடியில மாயமாலக்காரர்கள், நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, உங்க மாயத்தை அறிவனா அறியாதன்னு எனக்கு டெஸ்ட் பண்றீங்களா, எனக்கு தெரியும் என்னை ஏமாற்ற முடியாது மாயக்காரர்களே உங்க மாயமாலை எனக்கு தெரியும் பாருங்களேன். முதல்ல அவர் பதில் தர்றதுக்கு முன்பதாகவே அவங்க மாயத்தை அவர் அறிந்து, ஏன்னா அவருடைய புகழ்ச்சி ஃப்ளாட்டரி, ஃப்ளாட்டரிக்கு என்ன முகஸ்துதி, அதெல்லாம் மனுஷருங்க வீழ்ச்சி அடைந்த பாவிகள் கிட்ட தான் வேலை செய்யும். நீங்க என்ன முகஸ்துதி பண்ணோம், நான் உங்களை முகஸ்துதி, அதே நம்ம பொழப்பு இல்லைங்களா, முகஸ்துதி பாடிக்கிட்டு இருக்கிறதான். ஆனா தேவகுமார் கிட்ட நடக்குமா, அவர் கண்டுபிடிச்சிட்டார் உங்க துர்குணத்தை அறிந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்களேன். 19வது வசனம், வரிகாசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். ஒரு வரிகாசு, வரிகாசுனா என்ன, டினாராய். இப்ப நீங்க அந்த டிக்ஷனரி அதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சில்வர் காயின், அந்த காயின் ரோமர் காயின், ரோமன் காயின், அது வந்து அதுல தான் அவங்க கொடுக்கணும் வரிய. யோசிச்சு பாருங்களேன், வரிகாசை எனக்கு காமிங்க என்ன ஒன்னு, எங்க எங்க அவங்கலாம் எலக்ட்ரிக் சீனை யோசிச்சு பாருங்களேன், அவர் வாயில என்ன சொல்ல முடியும், மாட்ட வைக்கணும்னு எல்லா கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு, வரிகாசை கேட்கறான்னு ஓடு ஓடு, எங்க எங்க காசு என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லை, அதை எடுங்கன்னு எடுத்துட்டு வந்து ஓடி எடுத்துட்டு வந்து தராங்க. 20வது வசனம், அப்பொழுது அவர் இந்த சொரூபம் மேல் எழுத்து யாருடையது என்று கேட்டார். அந்த காசை எடுத்துக்கிட்டு மேல இப்படி காமிச்சு, ஒரு மாஸ்டர் டீச்சர் இல்லையா, எல்லா இல்லஸ்ட்ரேஷன் உதாரணத்தோடு காமிப்பார், காமிச்சு இந்த சொரூபம் இதுல எழுதி இருக்கிற எழுத்து யாருடையது, எப்படி கேட்கிறார் பாருங்களேன், இந்த எழுதுன எழுத்து யாருடையது. இப்ப நம்ம ஒரு காசை எடுத்து கேட்டோம்னா யாருடையது அப்படின்னா, நம்ம ஒரு சொரூபம் வந்து அந்த அசோகா கேபிட்டல் லயன், 4 லயன் பக்கத்து பக்கத்துல இருக்கிற சொரூபம் தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த சொரூபம் பாத்தீங்கன்னா சீசருடைய சொரூபம், ஒரு பக்கம் சீசருடைய முகம் பிரிண்ட் பண்ணியிருக்கும், என்கிரேவ் பண்ணியிருக்கும், இன்னொரு பக்கம் திருப்பினீங்கன்னா சீசர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் வந்து ஒரு பெரிய வஸ்திரம் போட்டு தலையில் கிரீடம் போட்டு அவர் உட்கார்ந்துருப்பார், ஆசாரிய துணியை போட்டு. மேலே என்ன எழுதியிருக்குன்னா, டைபேரியஸ் சீசர் அகஸ்டஸ், தெய்வீக அகஸ்டஸுடைய மகன், அகஸ்டஸுடைய மகன், தேவனும் பிரதான ஆசாரியர் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். அவர் தான் கடவுள், தேவன் கிட்ட நம்ம போய் சேரணும்னா இவர் தான் பிரதான ஆசாரியர் அப்படின்னு போட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் அவங்க பார்க்கறாங்க, அந்த இமேஜே அந்த காயினே அவங்களுக்கு அருவறுப்பு, சீசருடைய உருவம் சொரூபம் இருக்கிறது, அவங்க ஒரு தேவ தூஷணம் மாதிரி, அவங்க ஜோபில் ஒரு விக்கிர ஆராதனை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதில் தான் அவங்க டாக்ஸ் கட்டணும், எவ்வளோ அருவறுப்பா அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த சொரூபத்தை அவர் காட்டுறார் அவங்களுக்கு, அதுவே கோவர். அந்த காட்டும் போது என்ன அவருடைய மாவலஸ் பதில் பாருங்களேன், அவங்க என்ன கேட்டாங்க, இது யாருடைய சொரூபம் அப்படின்னு என்ன பதில் கொடுக்கிறாங்க, ராயனுடையது என்றார்கள். எல்லா கோரஸ் வருது, யாருடைய சொரூபம், ராயனுடைய சொரூபம் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க டாக்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, ராயனுக்கு வரி கட்டணுமா. அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா, சுயமாக நாங்க விருப்பத்தோடு ஒரு கிஃப்ட் மாதிரி டொனேஷன் மாதிரி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்ற வார்த்தை. அவங்க பார்வையில் என்ன, எங்க பணம் எங்க இஷ்டம், நாங்க கொடுத்தா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இவர் வேற வார்த்தையை பயன்படுத்துறாரு, என்ன, அதற்கு அவர் இந்த சொரூப ராயனுடையதா இருந்தால் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள், ரெண்டர் செலுத்துங்கள். அவங்க ஒரு கிஃப்டா வாலண்டரியா கேட்டாங்க கொடுக்கணுமா வானாவான்னு. இவர் என்ன சொல்றாரு, அவர் வார்த்தை செலுத்துங்கள்ன்ற வார்த்தை வந்து திருப்பி கொடுங்க, கடனை கொடுங்க, கடனை திருப்பி கொடுங்கன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அவர் பயன்படுத்துற ஒரு கடமை உங்களுது, உங்களுடைய பொறுப்பு அது, நீங்க திருப்பி கொடுக்கணும், திருப்பி கட்ட வேண்டிய கடன். அவங்க நினைச்சாங்க நம்ம ஃப்ரீயா வாலண்டரியா கொடுக்கணும், இயேசு என்ன சொல்றாரு, இல்ல அது ஃப்ரீயா வாலண்டரியா கொடுக்கறது இல்ல, நீங்க கட்ட வேண்டிய கடனைப்பா செலுத்துங்கள், அந்த கடனை செலுத்தணும். கவனமா கேளுங்க, இயேசு வந்து என்ன சொல்றாரு, ராயனுடைய கை இந்த முத்திரை படைச்ச இந்த இது உங்க பாக்கெட்ல இன்னைக்கு இருக்குன்னா, உங்க பிரமாணம் உங்க டால்மெட்லயே போட்டிருக்கு, யாருடைய காயின் தான் சர்க்குலேஷன்ல இருக்கணும்னா எந்த ராஜா ஆள்றாரோ அவங்களுடைய காயின் தான் இருக்கணும். ஆல்ரெடி உங்க பாக்கெட்ல அந்த காயின் இருக்குன்னா அவருடைய ஆளுகை கீழே நீங்க ஏற்கனவே இருக்கிறீங்க, அவருடைய ஆளுகையினுடைய சாக்கியங்களையும் நன்மைகளையும் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய ஆளுகையில அவர் உங்களுக்காக ரோடை போட்டிருக்கிறாரு, உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார். அந்த ரோட்டில் தான் எருசலேமுக்கு வந்திருக்கிறீங்க, ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறீங்க. அந்த ரோமருடைய அந்த சீசருடைய இராணுவத்தினால பாதுகாப்போ பயன்களோ நன்மைகளோ எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த பெறுகிற நன்மைகள் சமுதாய விதத்தில் அரசியல் விதத்தில் பெறுகிற நன்மைக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும். You have to render. சீசர் ஏற்கனவே உங்களை ஆள்றாரு, அவருடைய பொருளாதாரத்தின் ஒரு ஒரு வளர்ச்சி பொருளாதாரத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் ஒரு காயின் உங்க ஜோபில் இருக்கு, அவருடைய அடையாளம் நீங்க பயன்படுத்துறீங்க. அவருக்கு செலுத்த வேண்டிய கடனை அந்த அவருடைய அவருடைய ஆளுகையினால அவர் உங்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு, இந்த பணத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு, உங்களை பாதுகாக்கிறாரு, ரோம் ஆர்மிய சட்டம் ஒழுங்க நாட்டில் காக்கிறாரு, ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு, எல்லா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவருடைய செலவில். அந்த செலவு பண்ண கடனை நீங்கள் திருப்பி கொடுங்க, அதான் அவர் சொல்றார், ரெண்டர் செலுத்துங்கள், கிவ் இட் பேக், அதான் வார்த்தை. அண்ட் ஒரு சிம்பிளாக என்ன சொல்றார் தெரியுமா, டாக்ஸ் கட்டுங்க, சீசருக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டுங்க, அது சரியானது. நீங்க கொடுக்க அது நீங்களா வாழ்க்கை கிஃப்டா கொடுக்கறது இல்லை, நீங்க செலுத்துற கடன் அது, நீங்க செலுத்துற அது மோசமான விக்ர ஆராத நிறைந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, தேவ தூஷணமான கவர்மெண்ட், எந்த அளவுக்கு மோசம் இந்த கவர்மெண்ட்னா, அந்நியாயமா தேவ குமாரனிய சிலுவையில் அறிஞ்சி சாகடிக்க போற கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கும் நீங்க கடனை செலுத்துங்க, டாக்ஸ் கட்டுங்க. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், ஒரு அவர் வாயை திறந்து அது சொல்லும் போது ஆகான் பரிசர் பிடிக்கலான்னு எந்திரிக்கும் போது தேவனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு கடனை கட்டணுமா அப்படின்னு செலுத்தும் போது உடனடியா அதை அழகா பேலன்ஸ் பண்ணும்படிக்கு என்ன சொல்றாரு, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்துங்கள், தேவனுக்கு செலுத்துங்கள். ஏன்னா தேவன் தான் படைத்தவராக உங்களை ஆளுகிறவர்களாக மீட்டவராக அவர் உங்களை ஆளுகிறார், அவர் தான் உச்சக்கட்ட அதிகாரமா இருக்கிறாரு, அவருக்கு செலுத்த வேண்டியது அவருக்கு செலுத்துங்க. உங்க முழு இதயத்தினாலையும் ஆத்மானாலையும் பலத்தினாலையும் அவர் நீங்க அன்பு கூறணும், ஏன்னா அதுக்கு தகுதியானவர். ராயனுக்கு செலுத்த வேண்டிய டாக்ஸையும் சமுதாய விதத்திலையும் அரசியல் விதத்திலையும் செலுத்த வேண்டிய கடன் அவருக்கு கட்டுங்க, அதே நேரத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய எந்த காரியத்தையும் ராயனுக்கு செலுத்த போவாதீங்க. பாருங்களா, அதான் பேலன்ஸ். எந்த விதத்திலையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை ராயனுக்கு செலுத்த போகாதீங்க. ஒருபோதும் தேவனுக்கு செலுத்துற துதியும் ஆராதனையும் கனமும் அவனுக்கு செலுத்தக்கூடாது. அந்த சிஸ்டம்ல நீங்க இருந்தீங்கன்னா அவன் சமுதாய விதத்தில் அந்த பொருளாதார விதத்தில் அவன் கேட்கிறான், அவனுடைய ஆளுகை கீழே இருக்கும் போது அவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. ஆவிக்குரிய விதத்தில் மத விதத்தில் அவன் எதெல்லாம் கேட்கிறானோ தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவனுக்கு ஒருபோதும் நீங்க செலுத்த வேண்டியதில்லை, ஏன்னா அது தேவனுக்கு செலுத்தணும். அந்த பேலன்ஸ் அவர் சொல்றாரு பாருங்களேன், சீசருடைய சாக்கியங்களை பெறுகிற நீங்க அவனுடைய ரோட்ஸ் அவனுடைய அரசாங்கத்தை பாதுகாப்ப எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது, ஒருவேளை அவன் அவன் காயின்ல போட்டு அவன் கடவுள் அவன் இப்படி இப்படின்னா அதெல்லாம் நீங்க நிராகரிக்கலாம், அதை அவனுக்கு செலுத்த அந்த கணத்தை செலுத்த வேண்டியதில்லை, ஆனா அவனுடைய வரிய நீங்க செலுத்துங்க பாருங்களேன். ராயன் எப்போ அவனுடைய லிமிட்டை தாண்டி தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவனுக்கு செலுத்தணும்னு கேட்கிறான், அவனுடைய பேச்சை நீங்க கேட்க வேண்டியதில்லை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு அருமையா பேலன்ஸ் பண்றாரு பாருங்களேன். சீசருக்கு செலுத்த வேண்டியது செலுத்தணும், ராயனுக்கு செலுத்த வேண்டியது தனியா வெரி கிளியரா அங்க போடுற. அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க, அவர்கள் அதை கேட்டு 22 ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் போய்விட்டார்கள். ஆச்சரியப்பட்டு யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தை வந்து ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ், ஒரு வாரம் போல அவங்களுக்கு அந்த ஆச்சரியம் பிரமித்து. நம்ம தலைவர்க நம்ம சீஷருங்கன்னு அவங்க கீழே படிச்சுக்கிறோம், அப்பேற்பட்ட மேதாவிங்க ஆலோசனை பண்ணி திறமையாக காலா காலமாக இதெல்லாம் போட்டு இதை பற்றியெல்லாம் வாதம் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு விடையும் கொடுக்கல, என்னென்னவோ பேசியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இவரை வகை மாற்றலான்னு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புனா அதுல எல்லாம் தப்பிச்சது மாத்திரம் இல்லை, ஒரு புது புரட்சிகரமான வழியே இவர் சொல்லிட்டாரு, எவ்வளவு ஈஸியா நழுவி நம்மளுடைய இதுல இருந்து போயிட்டாரேன்றது ஆச்சரியப்பட்டு காலா காலமா வாதம் பண்ண ஒரு காரியத்தை இன்னமே வரப்போ இன்னமும் சபை வரலாறுல வாதம் பண்ணுகிற ஒரு காரியத்தை ஒரு புது வெளிச்சத்தின் உலகத்தை திறந்த இவர் பேசிட்டாரு அப்படின்னு அவங்களால ஒண்ணும் ஆர்க்கு யார் இதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம், பரிசுத்தம் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ இவர் ரோம் சப்போர்ட்டர், சீசருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, தேவனுக்கு செலுத்த வேண்டியதும் செலுத்துங்கன்னு சொன்னாரு, அதை பேலன்ஸ் பண்ணி சொன்னாரு, கடவுளுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு செலுத்த வேண்டியது செலுத்தணும். ஏரோதியை ஒரு குற்றப்படுத்த முடியுமா? இல்லையே, ஏரோதியை ஆக்சுவலா இவருக்கு தேங்க் பண்ணணும், ஏன் ஜனங்கள்லாம் இவரு தீர்க்கதரிசி இவர் சொன்ன வாக்க நம்புறதுனால இவரே சொல்லி இருக்கிறாரு சீசருக்கு டாக்ஸ் கட்டுங்கன்னு நமக்கு சப்போர்ட் பண்ணாரு, இவரை போய் எங்க அரெஸ்ட் பண்றது இல்லைங்களா, இவரை நம்ம புகழணும் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு தான் போக முடியும். ஒருத்தரையும் குற்றப்படுத்தி எப்படி அவருடைய ஞானம் பாருங்களேன். பரிசேயர்களும் ஏரோத அவர் ஒன்னும் வகை கண்டுபிடிச்சு தேட முடியாம பிரமித்து போனார்கள், மிகுந்த ஆச்சரியப்பட்டு. மத்த என்ன சொல்றாரு, அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போனார்கள். எவ்வளவு சோகம் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை காலமா அந்த பரிசேயர்கிட்ட படிச்சுட்டு வர்றோம், எவ்வளவு காரியத்தை படிச்சுட்டு வர்றோம், அதெல்லாம் கடந்த ஞானத்தோடு இவர் பேசினாரேன்னு சொல்லி இவருக்கு சீஷர்களா மாறி இருக்கணும்ல, ஐயோ உமக்குத்தானே ஞானம் இருக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு பிரமித்து போய் அவரை விட்டு போனார்கள் பாருங்களேன். பிரமித்து போய் அவரை விட்டு போனார்கள். அவரை பிடிக்கிறதுக்கு வகை தேடி அவரை அகப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பார்க்க முடியாம, ஒரு மீன் திடீர்னு தப்பிச்சு போச்சுன்னா வாயில மாட்டுச்சுன்னு நினைச்சோம் தப்பிச்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க விட்டு போனாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடு முடியுது, ஆனா ரொம்ப சோகம் யோசிச்சு பாருங்களேன். வரலாற்றின்படி இயேசு சொன்ன இந்த வார்த்தை எதை கேட்கலனாலும் இந்த வார்த்தையை கேட்டிருந்தாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய அழிவு வந்திருக்காது, இன்னமும் டாக்ஸை கட்ட மாட்டோம்னு சொல்லி அதான் நின்னதுனால தான் 70 AD அவங்க அழிஞ்சு போனாங்க. வெரி சேட், வெரி சேட். ஓகே, சில பயன்பாடுகளோடு நான் முடிக்கிறேன் இந்த பகுதி. முழு புதிய ஏற்பாடுல இன்னும் வரப்போற சபகாலத்துல விசுவாசிகள் இயேசு இது அரசாங்கத்தோடு எப்பேற்பட்ட உறவை அவங்க மெயின்டைன் பண்ணணும்ன்ற எல்லா போதகத்துக்கும் அடித்தளம் இந்த வசனம் தான் பாருங்களேன். இந்த வசனத்தை மறக்காதீங்க, ராயனுக்கு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அருமையா வீட்டில் எழுதி கூட வச்சுக்கலாம், ராயனுக்கு ராயன் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. இந்த பகுதி ரெண்டு பாடத்தை கற்றுக் கொடுக்குது, என்ன, அரசாங்கமும் தேவனுக்கும் பிரத்யேகமான விதங்கள்ல நம்ம எல்லாம் கடன்பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம மேல உரிமை இருக்கிறது, அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது நம்ம மேல, ஏன் அவங்க கொடுக்கிற பாதுகாப்பு அவங்க கொடுக்கிற வசதிகள் ஒரு அரசாங்கம் இல்லைனா என்ன ஆயிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். அராஜகந்தா அவங்க அவங்க அடிச்சுக்கலாம். அரசாங்கத்துக்கு நம்ம மேல உரிமை இருக்கிறது, பிரத்யேகமான உரிமை. அதே விதத்தில் தேவனுக்கும் நம்ம மேல உரிமை இருக்கிறது. அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அதான் இந்த வசனத்துல சொல்ற செலுத்துங்க. ஏன்னா நீங்க கடன்காரங்க. யாருக்கு கடன்காரங்க? அரசாங்கத்துக்கு. ராயனுக்கு செலுத்த வேண்டியதையும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. ராயனுடையது நம்ம கிட்ட இருக்கு, அவனுக்கு செலுத்தணும். தேவனுடையது நம்ம கிட்ட இருக்கு, அவருக்கும் செலுத்தணும். எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எங்க வருதுன்னா இது ரெண்டும் போட்டு குழப்ப பார்க்கறது. இந்த ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்த வேண்டியது ரெண்டும் முரண்பாடு இல்லை. யூதர்ங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ராயனுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னா தேவனுக்கு செலுத்தாம போயிடணுமோ? இல்லை, தேவன் உச்சக்கட்ட அதிகாரம் உள்ள தேவன். அவருடைய அதிகாரத்தை அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய டிவைன் இன்ஸ்டிடியூஷன், கடவுள் வந்து தெய்வீக இன்ஸ்டிடியூஷன், மூணு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் நம்ம விசுவாச அறிக்கையிலயும் வருது. முதலாவது இன்ஸ்டிடியூஷன் என்ன? திருமணம், குடும்பம். திருமணம் அவர் இட்ஸ் டிவைன் இன்ஸ்டிடியூஷன், அவர் தான் ஏற்படுத்தினார் ஆதியில. ரெண்டாவது அவர் ஏற்படுத்தின இன்ஸ்டிடியூஷன் சபை, சர்ச் இல்லைங்களா, பல ஏற்பாடுலயும் சரி புதிய. மூணாவது அவர் ஏற்படுத்தின இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட், அவருடைய அதிகாரத்தில் ஏற்படுத்தின இன்ஸ்டிடியூஷன். இந்த மூணு இன்ஸ்டிடியூஷன் மதிக்கிறவன் தான் கிறிஸ்தவங்க. இந்த மூணு இன்ஸ்டிடியூஷனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துறவன் தான் கிறிஸ்தவன் இல்லைங்களா. இந்த மூணு இன்ஸ்டிடியூஷன் மதிக்க, அதான் நான் சொல்லுவேன், நம்ம விசுவாச அறிக்கையில் இந்த அரசாங்கத்தில் ஒழுங்கில்லை, குடும்பத்தில் ஒழுங்கில்லை, சர்ச்சில் சர்ச் ஓடுங்கல ஒழுங்கில்லை. என்ன ப்ராப்ளம்னா உனக்கு ரூட் வேறே ப்ராப்ளம், அடித்தளமே ப்ராப்ளம். நம்முடைய விசுவாச அறிக்கை தான் அழகா ஆரம்பிக்குது. எட்டு சாப்டர்ஸ். இதான் கடவுளை பத்தி நீ நினைக்க நம்பணும். இந்த நம்பினா இதான் உன்னுடைய ரட்சிப்பு அனுபவமா இருக்கும். நீ சிப்போருடைய அழைக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசித்து மறுஜன்மம் அடைந்து நீ வருவ. உனக்கு சரியான தேவனுடைய அறிவு இருந்துச்சுன்னா, சரியான ரட்சிப்பின் அனுபவம் இருந்துச்சுன்னா, இந்த தெய்வீக அமைப்புகளை நீ மதிப்ப. இந்த தெய்வீக அமைப்புகளை மதிக்காம இருக்கிற சபையில ஒழுங்கில்ல, குடும்பத்துல ஒழுங்கில்னா யூ ஹாவ் அ ப்ராப்ளம். கடவுளை பத்தி உனக்கு சரியா தெரியல, ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். பாருங்களேன், டிவைன் இன்ஸ்டிடியூஷன் இந்த மூணு நம்ம மதிக்கணுங்க. இந்த அரசாங்கமும் கடவுளும் அவங்க ரெண்டுக்கும் நம்ம செலுத்த வேண்டிய உரிமைகள் வந்து முரண்பாடானது அல்ல. ஆண்டவர் தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவருடைய அதிகாரத்தில் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் படிக்க ஆண்டவர் பார்க்கிறார். அதான் புதிய ஏற்பாடு சத்தியம். முதலாவது அந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம், அந்த குழம்பிட கூடாது. நம்ம டாக்ஸ் கட்டுறோம்னா அது தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு அடையாளம். ரெண்டாவது, கிறிஸ்து வந்து இந்த பகுதியில் நாம் அரசாங்கத்துக்கும் தேவனுக்கும் செலுத்த வேண்டிய உரிமைகளை அறிந்து அதை செலுத்தும்படிக்கு கட்டளையிடுகிறார். அறிந்து அதை செலுத்தும்படிக்கு கட்டளையிடுகிறார். நமக்கு அறியணும் தேவனுக்கு செலுத்த வேண்டியது என்னங்க. யூத ஜனங்க ஆண்டவருடைய ஆட்சியில நாங்க கீழே இருக்கிறோன்றது அந்த காலத்தோடு அது முடிஞ்சு போச்சு. அவங்க ராஜ்யத்தை எடுத்து நாங்க கொடுக்க போறோம். இன்னமே சபை ஊரெல்லாம் பரவும் போது, அப்போஸ்தலர்கள் ஊரெல்லாம் போய் பரவும் போது, மோசமான அரசாங்கம், ஆண்டவரை நம்பாத அரசாங்கத்துக்கு கீழே எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்? ஆண்டவர் தான் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் சபைக்கு தலைவராக இருந்து எல்லாத்தையும் ஆளுகிறவராக இருந்து அவர் தான் அதை நாம் மதிச்சு அந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும் எல்லா விதத்திலையும் பாருங்களேன். ஆனா அந்த அரசாங்கம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்படிக்கு நமக்கு சொல்லும் போது நமக்கெல்லாம் தெரியும். ஏன் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் நமக்கு உதாரணங்கள் இருக்கு. டானியல் என்ன பண்ணாரு? டானியலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதத்துலையும் ரொம்ப ஒபீடியண்டா இருந்தாங்க. நேபுகாத்நேசர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாங்க. அவன் மோசமான விக்கிர ஆராதனைக்காரனா இருந்தாலும், ஆனா எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் அந்த விக்கிரத்தை வணங்கணும் நாங்களோ, சாரி நீங்க பவுண்டரியை தாண்டிட்டீங்க, என்னன்னா பண்ணிக்கலி, நான் கேட்க மாட்டேன் இல்லையா. டானியல் என்ன பண்ணாரு இல்லைங்களா? ஜபம் பண்ணணும். ஒரு மாசம் யாரையும் ஜபம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் ஜபம் பண்ணும், யாரும் ஜபம் பண்ணக்கூடாது. தானியல் என்ன ரொம்ப பிரைம் மினிஸ்டர், அந்த தானியுடைய சத்ருங்க, இவர் கவர்மெண்ட்ல ஏதாவது பெசர செய்யறாரான்னு பார்த்தாங்களாம். எல்லா விதத்திலையும் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாரான். ரூல்ஸ், டாக்ஸ் கட்டுறது என்ன, ஒழுங்கு என்ன, ஃபாலோ பண்றது என்ன, எல்லாத்துலேயும் ஒபீடியன் சிட்டிசன், அருமையான குடிமகன். ஆனா எப்போ அந்த கவர்மெண்ட் வந்து ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சோ, போய் வீட்டில் ஜன்னலை திறந்துட்டு நீ உன் பவுண்டரியை மீறின உன் பேச்சை நான் கேட்க வேண்டியது இல்லை, எல்லாரும் பாருங்கன்னு உட்காந்து ஜெபம் பண்ண, சிங்கம் வாயில் போடுறியா போடு நின்னார் இல்லைங்களா. அதான் புதிய ஏற்பாடுலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னாங்க, தேவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணுமா உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணுமா, உங்கள் அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. சமுதாயம் எக்கனாமிக் அவ்வளோத்தான் உங்களுக்கு, ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, கடவுள் விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது இல்லைங்களா. அது ரெண்டையும் அவர் கிளியரா புதிய ஏற்பாடுல நம்ம நமக்கு ஆலோசனை இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மேல உரிமை இருக்கிறது, நம்ம அவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம், அவங்க கடன் நம்ம செலுத்தணும். கிறிஸ்து இந்த வசனத்துல அந்த கடனை நேர்த்தியாக செலுத்தும்படிக்கு கட்டளை இடுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கடனை செலுத்துறீங்களா யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்துடைய கட்டளையை நம்ம மீறும் போது என்ன செய்யறோம், கட்டளை மீறதுக்கு பேர் என்ன, பாவம். பாவத்தில் வாழும்போது நம்மளை ஆசீர்வதிப்பாரா, கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நம்ம செலுத்தாமல் இருந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா இல்லையே. கட்டளையாக கொடுத்துருக்கிறாரே, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. ரோமர் 13 இதனோட விவரித்து தான், இதனோட விளக்கம் தான் புதிய ஏற்பாடுல எல்லா கட்டளைகளும் கவர்மெண்ட்டை பொறுத்து வருது. ரோமர் 13 எடுத்து பாருங்களேன், 13:1-7.
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது.
உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை ஏற்படுத்தின தேவன், சபையை ஏற்படுத்தின தேவன் தான் அரசாங்கத்தையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் தேவனால் ஏற்பட்டது. அப்புறம்
அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கிரியை வலுவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும்
கவர்மெண்ட்டுக்கு பாருங்களேன், அங்க போட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அதிகாரத்துக்கு நீங்க எதிர்த்து நின்று நான் டாக்ஸ கட்ட மாட்டேங்க, இந்த கவர்மெண்ட்டை நான் எதிர்க்கிறேங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன செய்யறோமா, தேவனுக்கு எதிர்த்து நின்று ஆக்கினையை வரவிச்சு கொள்ளுகிறோம். நம்ம செலுத்த வேண்டிய கடனை ரோடை அனுபவிக்கிறோம், அரசாங்க பாதுகாப்பு அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிச்சு டாக்ஸ கட்டுறது இல்லை, கவர்மெண்ட்டை மதிக்க மாட்டேன்னா நமக்கு நாமே ஆக்கினை அறிவித்துக்கிறோம். ஏன், வெறும் கவர்மெண்ட்டை மீறுறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுடைய கட்டளையை நம்ம மீறுகிறோம், தேவனையே எதிர்த்து நிற்கிறோம். எப்படி நீங்க பாக்குறீங்களா, யோசிச்சு பாருங்களேன். புதிய வருஷம் நமக்கு ஆரம்பிக்க போகுது, இந்த வருஷத்துல யாவது எவ்வளவு தப்புங்க நம்ம செஞ்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் செலுத்த வேண்டிய ராயனுக்கு செலுத்த வேண்டிய ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கும் செலுத்துற மக்களா நம்ம இருப்போமா, இந்த கட்டளை பாருங்களேன். கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்ம பல காரியங்கள் சொல்றோம், அதுல கஷ்டம், இதுல பிரச்சனை, இதுல எதையாவது பாவம் செய்யறீங்களா யோசிச்சு பாருங்க. ராயனுக்கு செலுத்த வேண்டியதுல எதையாவது குறை வச்சிருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்களேன். டாக்ஸில் ஏதாவது இது பண்ணுறீங்களா, பிரச்சனை பண்ணுறீங்களா, கவர்மெண்ட் விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்களா யோசிச்சு பாருங்க. ராயன் கிறிஸ்துவுடைய கட்டளை நீ செலுத்துன்ற, அது எனக்கு விரோதமாக நீ செய்கிற பாவம், அப்படி செஞ்சு நான் அவனை ஆசீர்வதிக்க முடியாதுன்றாரு. அவருடைய ஆக்கினைக்கு உள்படுறோன்றாரு. எப்படி நம்ம ஜபத்தை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், நம்ம சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார், யோசிச்சு பாருங்க. வரப்போற வருஷத்துலயாவது ஆண்டவரே இவ்வளோ நாள் தப்பு செஞ்சுருக்கலாம், மனம் திரும்பணும் இல்லையா, இன்னமே நான் வரப்போகிற வருஷத்தில் ஒழுங்காக இருப்பேன், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை நான் செலுத்துவேன். உண்மையே ஆனால் கஷ்டம்தான், நேரங்களில் டாக்ஸ் எல்லாம் கட்டணும், இப்போ தான் ஃபைல் பண்ணி முடித்தேன் ஜான்வரி, எவ்வளோ டாக்ஸ் போகுதுன்னு மனசு வருத்தம்தான். ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டியிருக்கிறோம், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை கட்டணும், கரெக்டாக கட்டணும், அதான் நம்ம கட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இல்லைன்னா அது பாவம், தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை.
அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான், நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரம் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற
தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே பாருங்களேன். ஆகையால் தொடர்ந்து படிங்க.
நீங்கள் கோபாக்கினியின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடனை நம்ம கொடுக்கணும் தான் வசனம் சொல்லுது. அரசாங்கத்தை தேவன் நியமிச்ச அரசாங்கமா பார்த்து அவங்களுக்கு ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துற கடமை, நம்ம கொடுக்க வேண்டிய கடன் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்களே. வரிய செலுத்துங்க, அது வெறும் உங்களுக்கு தண்டனை வரோன்றதுக்கு மாத்திரம் இல்லை, நல் மனசாட்சியா நீங்க ஒரு சாட்சியா இருக்கும்படிக்கு. இதே வெறும் பவுல் மாத்திரம் இல்ல, பேதுரு சொல்றாரு. வேகமா பாப்போம், 1 பேதுரு 2:13. வெறும் பவுல் தாங்க சொன்னாருன்னு நம்ம சொல்லி விட்டுறக்கூடாது இல்லைங்களா. 1 பேதுரு 2:13.
நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்த நிமித்தம் கீழ்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செயல்களுக்கு ஆக்கினையும் நன்மை செயல்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷர்களை மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
எல்லா அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்படியணும். பேதுரும் அதுல சொல்றார் பாருங்களேன், இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இது அவங்களுக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு நம்ம இதை செய்யணும். எல்லாருக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், வெறும் கவர்மெண்ட்னால அனுப்பப்படுற ஒவ்வொரு கவர்மெண்ட் அதிகாரங்களுக்கும். ஒரு டிராபிக் போலீஸ், நீங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு போறீங்க? டிராபிக் போலீஸ் இருந்தா இல்லைங்களா, ஒரு டிராபிக் போலீஸு, இல்லை ஒரு ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை ஒரு நார்மல் போலீஸு இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் கனத்தையும் மரியாதையும் நம்ம கொடுக்கணும். ஐயோ மோசமான கவர்மெண்ட்டுங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க. இல்லை ரோமோட விட மோசமான கவர்மெண்ட் இருக்க முடியுமா? நீரோவுடைய கவர்மெண்ட் இருக்கு. நீரோ இருக்கும்போது தான் பேதுரு எழுதியிருக்கிறார். ரோமர் அந்த கவர்மெண்ட், இயேசு அநியாயமாக சிலுவையில் அரைக்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கே இயேசு வரிய கட்டுங்கன்னா நம்ம என்னங்க எக்ஸ்கியூஸ் சொல்கிறது? நம்மளுடைய ரிபெலியனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் மேலே குற்றம் சொல்லி, இது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்தவனாக நான் அது கீழ்ப்படிவேன். அந்த கவர்மெண்ட் கடவுளுக்கு தான் கணக்கு கொடுக்கணும், எனக்கு இல்லை இல்லைங்களா. அந்த நான் செய்ய வேண்டிய கடமை, நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு செய்யணும். அதோடு இது முடியல, தேவனுக்கு கடன் பட்டது மாத்திரம் இல்லை, நாம் யாருக்கும் செலுத்தணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுக்குரியதை, தேவனுக்குரியது நம்ம எவ்வளோ காரியங்கள் பார்க்குறோம். தேவனுக்கு நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும். நேசிக்கிறீங்களா? மல்கியால் அவர் கேட்குறாரு, எனக்கு நீ சொல்ற தகப்பன்னு, தகப்பன் மகன் வந்து தகப்பனை கனம் பண்ணுவான், வேலைக்கார மாஸ்டர் கனம் பண்ணுவான், நான் உன்னுடைய தகப்பனா இருந்தா என்னுடைய கனம் எங்க? கடவுளை நம்ம மகிமைப்படுத்துறோமா? வரப்போற வருஷத்துலயாவது பண்ணுவீங்களா? கடவுளுக்குள்ள தேவனுக்குரியது தேவன் கொடுக்கறோமா? நம்மளை படைச்சு பராமரித்து ஒவ்வொரு நாளும் காத்து நம்மளை எதுக்கு வச்சுக்கிறாரு? எதுக்கு சாப்பாடு போட்டு சுவாசித்த ஜீவன சகலத்தையும் அவர் கொடுக்கறாரு? நல்லா தின்னுட்டு ஏப்பம் விடுறதுக்கா? அவரை நம்ம மகிமைப்படுத்தணும் இல்லையா? அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா? கனத்தை பண்றீங்களா? அவரை மகிமைப்படுத்துற மாதிரி வாழ்றோமா இல்லை ஏனோ தானோன்னு வாழ்றோமா? கிறிஸ்துவடைய கட்டளை எப்படி கீழ்படுகிறோம், மீறுறோம் பாருங்களேன். அவர் என்ன, தேவன் கிட்ட திருடாதீங்கன்னு மல்கியா 3 சொல்றாரு இல்லைங்களா. தேவனுடைய காணிக்கையில திருடாதீங்க, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. ஏன்னா யுவர் கர்ஸ்ட் வித் கர்ஸ், சபிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏன் தேவன் கிட்ட என்னங்க நீங்க திருடுறீங்க? தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நீங்க செலுத்தணும். அதுக்கப்புறம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது 1 தெசலோனிக்கே 4:3. இதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் உங்ககிட்ட என்ன பார்க்கிறாரு? பரிசுத்தமா நீங்க வாழணும், பரிசுத்தமா நீங்க வாழணும். இன்னொன்று 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்தினால் கொல்லப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆகவே உங்க சரீர ஆவியினால தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மளை வாங்கி இருக்கும்போது அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துறோமா இல்லையா? அப்படியே நான் பாருங்களேன், நீங்கள் ஜீவனா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ரோமர் 12:1 சொல்லதுல உங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் நியாயமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. அதெல்லாம் செய்யறோமா? ராயனுக்குரியதை, ராயனுக்கும் தேவனுக்குரியது. வெறும் ராயனுக்குரியது ஒண்டி தான் இதுல எம்பசைஸ், அதுலயும் முக்கியமா சொல்றாரு தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்க இல்லைங்களா. இது இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இதோடு முடிக்கலாம். இதுல அருமையாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, அவருடைய ஞானம் எவ்வளவு அதிசயமா வெளிப்படுது பாருங்களேன். அந்த தேசத்துல யோசிச்சு வரும்போது காலா காலத்துக்கு விவாதம் பண்ண ஒரு காரியத்தை ஒரு சிங்கிள் மேன் மனுஷனா கார்பென்டரா மனுஷனா இவர் சொல்லி இருக்க முடியுமா? இவர் சொன்னது உலக வரலாறே மாறி இருக்க முடியுமா? இதன்படி சர்ச்சையும் மதத்தையும் அரசாங்கத்தையும் தனியா வைக்கணும்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இல்லைங்களா? அதை பிரிச்சு அந்த பிரிச்சு விட்டத்தான் என்ன ஞானம் அவருக்கு. இது அவருடைய தெய்வீகம் காட்டுதுங்க. என்ன தெய்வீகத்தோட அவர் சொல்லி இருக்காரு அந்த காலத்துல சொல்லும் போது, என்ன தைரியமா அந்த மக்களை நீங்க மாயக்காரர்களேன்னு சொல்லி அவருடைய ஞானம் அவ்வளவு கோபப்படுத்தி அவரை மாத்த விடுகிற காரியத்துல நம்ம தப்பிச்சுக்கணும்ன்றது மாற்றம் இல்ல பாருங்களேன். அவருடைய ஞானம் அப்படி பிரஜல் நம்ம என்னென்னவோ பேசிடுவோம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வரப்போற உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்து நவீன மாடர்ன் உலகத்தையே உண்டாக்குனது அந்த வார்த்தைகள். அவ்வளவு ஞானம் உள்ள கிறிஸ்து அந்த நேரத்துல அந்த ஞானத்தை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நீங்க இப்ப இதை கேட்டிருக்கிறீங்க, நீங்க என்ன கேட்டுட்டு நீங்களும் போயிட போறீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ஞானத்தை பார்த்து ஐயோ இவர் இருளான உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தார், ஏன் இருள் வாழ்க்கைக்கு இவர் தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நீங்க ஒரு வேளை இருளில் வாழலாம், என்ன செய்யறோன்னு தெரியாம வாழலாம், வாழ்க்கையில எதுக்கு வாழ்றோன்னு தெரியாம ராயன் கொடுக்கறத கொடுக்கறது இல்லை, தேவன் கொடுக்கறத கொடுக்கல, வாழ்க்கையே குழப்பமா இருக்கலாம். இந்த இயேசு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்த தேவன் நீங்களும் கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு போறதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே அவருக்கு கீழ்ப்படிந்து இவர்கிட்ட நாடகம் போட முடியாது. போட முடியுமா? எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ அவங்க ட்ராமா போட்டிருப்பாங்க அவருக்கு முன்னாடி வந்து. இவர்கிட்ட நீங்கள் வந்து ஏரோதியனா நீங்கள் வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? பேர் கொண்டி ஆண்டவர், ஆனால் மற்றதெல்லாம் உலகம்தான். ஏரோதியன் உலக செல்வாக்கு, உலக பணம், உலக அரசியல் அதுலேயே தான் எல்லாம். ஆனால் பேர் கொண்டி வந்துடுறது ஏன்னா கிறிஸ்தவன் பேர் இருக்கிறதுனால. இல்லை இவர்கிட்ட பரிசயமாகவும் இருக்க முடியாது. எவ்வளோ ஈஸியாக கண்டு மாயக்காரர்களே, நீங்கள் மாயமா என்கிட்ட இருக்கிறீங்கன்னு தெரியும், உங்கள் மனசு என்கிட்ட இல்லை, உங்களுக்கு ஒரு மத வாழ்க்கை ஒரு இருதய மதம் இல்லை, ஒரு ஹார்ட் ரிலிஜன் ஜாம் பண்ணுறதோ என்கிட்ட உறவு வைக்கிறதோ என் மேலே பட்டும் ஒரு பாட்டு பாடும்போது உள்ளத்துல இருந்தெல்லாம் வர்றது இல்லை, சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து போறீங்க அவ்வளோதான். வெறிய வெளிவேஷம் மதவேஷம் போடுறவங்க நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டீங்கன்றாரு. பரிசேயர்கள் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? ஒரு பரிசெயனாக ஒரு ஏரோதியனாக வெறும் உலகம் உலகம் இல்லை பணம் 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 எல்லாம் ஒரு நாள் அழியப்போதே. இயேசு உங்களுக்கு தெரியுமா? இயேசுவோடு ஒரு இருதய உறவு உங்களுக்கு இருக்கா? இயேசு தான் உங்கள் தேவன், அவரோடு நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து வர்றீங்களா? அவர் மாயமால கார்களை அவர் ஏரோதியன் யார், பரிசெயன் யார் தெரியும் அவருக்கு. அவர்கிட்ட மாயமால போட முடியாது. அவர்கிட்ட நான் அவர் உங்களை கேட்குறார், என்னை எவ்வளோ காலத்தான் சோதிப்பேன், நீ எவ்வளோ காலத்தான் அவன் மாயமாலத்தை கண்டுபிடிக்க முடியாதான்னு சோதிப்பா நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் என்னைக்கு கண்டுபிடிக்கிறாரோன்னு அவர் பொறுமையா இருக்கிறார். உங்க மாயமாலம் அவருக்கு தெரியும். என்னைக்கையாவது மனம் திரும்பி மாறி இயேசுவே என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வெளிச்சத்தை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணு. நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலா காலமாக உலகம் மத அரசியல் குழப்ப இருளில் மூழ்கியிருந்த காலத்தில் நீர் பேசின வார்த்தைகள் எப்பேற்பட்ட வெளிச்சத்தை கொடுத்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய ஞானம், உம்முடைய பிரகாசமான அறிவு, எல்லா ஞானமும் ஞானத்தின் பொக்கிஷமும் உமக்குள் தேவன் வைத்தார் என்றதுக்கு எவ்வளோ அருமையான பகுதி ஆண்டவரே. யார் இப்படி பேசியிருக்க முடியும்? இந்த பேசின காரியங்கள் எவ்வளோ புரட்சிகரமாக இன்னைக்கும் ஒரு புதிய நவீன உலகத்தை ஏற்படுத்தியிருக்கேன். இந்த இயேசு என்னுடைய இயேசுவாக, என்னுடைய தீர்க்கதர்சியாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படி இல்லாதவர்கள் இங்கே இருந்தாங்கன்னா ஆண்டவரே உண்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் திரும்ப ஏரோதியனுடைய வாழ்க்கை ஒரு பரிசேயனுடைய நாடக வாழ்க்கையை நீர் நன்கு அறிவீரே. அவர்கள் துர்குணத்தை மாயமாலத்தை நீ எல்லாத்தையும் நீ அறிவீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் நாடகம் போட முடியாது. அப்படி நாங்கள் இருந்தோம்னால் எங்களை மாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.